نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم وقال الله تبارك وتعالى قل هو للذين آمنوا هدى وشفاء والذين لا يؤمنون في آذانهم وقر وهو عليهم عمى أولئك ينادون من مكان بعيد فقال الله تبارك وتعالى وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا
محمد الباهلي رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من قرأ آية الكرسي دبر كل صلاة مكتوبة لم يمنعه من دخول الجنة إلا الموت رواه النسائي والطبراني وابن السني أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم புகழ்ச்சியும் அகிலத்தை பரிபாலிக்கும் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் பரிசுத்த மனைவிமார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபௌ தாபிஈங்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட எல்லா வகையான விளக்கல்கள் இருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கிறேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்துதான் அவனை இந்த உலகத்திலே படைத்திருக்கிறான் அவனுக்கு ரிசுக்கு தேவையா ரிசுக்குடைய ஏற்பாடுகளை செய்திருக்கிறான் அவனுக்கு பாதுகாப்பு தேவையா பாதுகாப்புக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்திருக்கிறான் அவனுக்கு காற்று தேவையா காற்றுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்திருக்கிறான் அவனுக்கு என்னென்னவெல்லாம் தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் மனிதனை சுற்றி படைக்கப்பட்டிருக்கின்ற எல்லா மஹ்லூக்குகளையும் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான் அது மட்டுமல்ல அந்த மனிதனுக்கு இரண்டு வகையான நோய்களை
அல்லது பாதுகாப்பு இல்லாத நிலைமைகளையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதிலே ஒன்று மனிதனுடைய உடலின் வெளிப்படையாக தெரியக்கூடிய நோய்கள், மற்றொன்று இருக்கிறது மனிதனுடைய உடலில் வெளிரங்கமாக தெரியாவிட்டாலும் அவனுடைய மனதோடு சம்பந்தப்பட்ட நோய்கள், அம்ராவுல் குலூப் என்று சொல்வார்கள், உள்ளத்தோடு சம்பந்தமான நோய்கள். அது பெருமையாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், குரோதமாக இருக்கலாம், பேராசையாக இருக்கலாம், தக்கப்பூராக இருக்கலாம். இப்படியாக பல்வேறு நோய்களையும் அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா வரக்கூடிய விதத்தில் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். ஆனால் மனிதனுடைய இந்த எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்குரிய வழிகாட்டல்களையும் அதே போன்று நேரடியாக அவனுக்குரிய பாதுகாப்பையும் மருந்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வேத நூலாக அல்லாஹ் இந்த குர்ஆனை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். அந்த குர்ஆனை குர்ஆனை பற்றி அறிமுகம் செய்கிறது, குர்ஆன் தன்னை பற்றி மனிதனிடத்திலே சொல்கிறது. அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், எதிலெல்லாம் நோய் நிவாரணங்கள் இருக்கிறதோ அந்த நோய் நிவாரணங்களை ஷிஃபாவை நாம் இந்த குர்ஆனிலே இறக்கி வைத்திருக்கிறோம். வரஹ்மத்துல் லில் முஃமினீன், ஈமானுள்ள மக்களுக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்குரிய ரஹ்மத்தாக இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். இதுபோன்று இன்னொரு இடத்தில் சொல்லுகின்றான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசா பாசங்களை பார்த்து அதிலே மதிமயங்கி அதனை அடைய வேண்டும் என்று இரவு பகலாக ஓடி ஓடி இருந்து நரகத்தின் படுகுழியில் போய் விழுந்து விடாமல் இந்த மனிதனை பாதுகாத்து அவனை கையினால் பிடித்து கொண்டு போய் ஒரு வீட்டிலே விடுவது போன்று சுவர்க்கத்தின் வாயிலில் கொண்டு போய் விடக்கூடிய அளவுக்குள்ள ஒரு வழிகாட்டியாக இந்த குர்ஆனை இறக்கி இருக்கின்றோம் என்றும் சொல்லுகின்றான். எந்த அளவுக்கு குர்ஆன்ல சொல்லுகின்றான், இந்த மக்களுக்கு சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, இந்த குர்ஆன் ஈமானுள்ள மக்களுக்கு நேரான பாதையை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று இந்த மக்களுடைய உள்ரங்கமான வெளிரங்கமான எல்லா நோய்களுக்கும் மருத்துவம் செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது. ஆனால் யாருக்கு அல்லாஹு மீது நம்பிக்கை இல்லையோ அவர்கள் இந்த குர்ஆனை பார்க்க மாட்டார்கள். அவர்கள் கண்ணிருந்தும் குருடர்களை போன்று குர்ஆனில் இருக்கக்கூடிய தத்துவங்கள், குர்ஆனில் இருக்கக்கூடிய மருத்துவங்கள், குர்ஆனில் இருக்கக்கூடிய வழிகாட்டல்கள், இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய புத்திமதிகளை அவர்கள் ஒரு நாளும் எடுக்க மாட்டார்கள். வல்லதீன லா யுஃமினூன் ஃபீ ஆதானிஹிம் வக்ரும் வஹுவா அலைஹிம் அமா, அவர்களை குருடனாக செவிடனாக குர்ஆன் கையில் இருக்கிறது அதனை பார்த்து விளங்க முடியாதவர்களாக, குர்ஆன் கையில இருக்கிறது அதிலே கேட்க வேண்டியதை கேட்டு விளங்க முடியாதவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்றும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனுடைய மொத்தமான பெருமதி இப்படி என்றால் குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூராவுக்கும் இருக்கக்கூடிய மகிமைகள் வேறு. குர்ஆனில் இருக்கக்கூடிய சூராக்களில் சில ஆயத்துகளை விடவும் சில ஆயத்துகளை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். ஏன், அந்த சிறிய ஒரு ஆயத்து இந்த மனிதனுக்கு மிகப்பெரிய பிரயோஜனம் கொடுக்க வேண்டும். மனிதன் குர்ஆனை கொண்டே அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். மனிதன் குர்ஆனை கொண்டே அவனுக்குரிய வழிகாட்டல்களை, அவனுடைய நோய்களுக்குரிய நிவாரணங்களை, அவனுக்கு வரக்கூடிய ஆபத்துகளுக்குரிய பாதுகாப்புகளை, அவனுக்கு ஏற்படக்கூடிய பயங்களுக்குரிய பரிகாரங்களை செய்யக்கூடியதாக இந்த குர்ஆனை பயன்படுத்துவதற்கு வசதியாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். ஆனால் நம்முடைய நிலைமை என்னவென்றால், எதனை ஒவ்வொருவர்களும் படித்தே ஆக வேண்டுமோ அதிலே கவனம் கிடையாது. அதற்கு பல காரணங்கள். முதலாவது காரணம், துனியாவுடைய மோகம் எல்லோருடைய கல்விலும் நிறைந்து விட்டது. வெளிரங்கத்தில் ஈமான்தாரியாக தெரிந்தாலும், உருவத்தில் தீனுள்ளவராக தெரிந்தாலும், உருவத்தில் மார்க்கத்தோடு பற்றுள்ளவராக இருந்தாலும், அவருடைய உள்ளத்திலிருந்து தொண்டை வரைக்கும் உலகத்தினுடைய ஆசை நிறைந்திருக்கிறது. இதனால் எதனை பார்க்க வேண்டுமோ அதனை பார்ப்பதற்கு மனம் விடுவதில்லை, எதனை படிக்க வேண்டுமோ அதனை படிப்பதற்கு மனம் விடுவதில்லை, எதனை விளங்குவதற்காக நேரம் ஒதுக்க வேண்டுமோ அதனை நேரம் ஒதுக்குவதற்கு அவருக்கு மனம் இடம் கொடுப்பதில்லை. உள்ளத்தில் இருப்பது உலகத்தினுடைய ஆசை. இதனால் கல்வியினுடைய இடத்தை கலைகள் பிடித்திருப்பதை பார்க்கலாம். கல்வியை கல்வியை மறந்துவிட்டு கல்வியுடைய இடத்தில் கலைகளை கொண்டு போய் வைத்து அதற்கு கல்வி என்று பெயர் சூட்டிக் கொண்டிருக்கின்றோம். கல்வி என்பது எது? அல்லாஹ்வை எது ஞாபகப்படுத்துமோ அந்த அறிவுக்கு பெயர் கல்வி. நாளை நாம் கபிரிலே வைக்கப்பட்டதற்கு பின்னால் ஒவ்வொரு மனிதனிடமும் கபிரிலே சில கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்விகளுக்குரிய விடை எங்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறதோ, எந்த பாடத்தில் கபிரில் உள்ள கேள்விகளுக்குரிய மறுமொழி கிடைக்குமோ அந்த பாடம் தான் அறிவாகும். கபிரிலே என்ன கேட்பார்கள்? ஒன்றும் ஒன்றும் எத்தனை என்று கேட்க மாட்டார்கள். இந்த உலகத்தினுடைய நீளம் எவ்வளவு என்று கேட்க மாட்டார்கள். அகலம் எவ்வளவு என்று கேட்க மாட்டார்கள். உலகத்தில் எத்தனை நாடுகளில் எத்தனை தலைவர்கள் இருந்தார்கள் என்று கேட்க மாட்டார்கள். வைத்தவுடன் முதலாவது கேட்குகின்ற கேள்வி, மர் ரப்புக, உன்னுடைய ரப்பு யார்? ஒமன் நபியுக, நீ பின்பற்றி ஒழுகிய நபி யார்? ஒமா தீனுக, நீ மார்க்கமாக எடுத்து நடந்த உன்னுடைய தீன் என்ன? நீ புலங்கிய உன்னுடைய சகோதரர்கள் யார்? நீ எதனை உன்னுடைய வழிகாட்டியாக கிபிலாவாக எடுத்துக்கொண்டாய்? இந்த கேள்விகளுக்குரிய பதில் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் வெளியிலே பெற்றுக் கொள்ள முடியாது. ஆகவேதான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அறிவென்று சொல்வது அவனுடைய பேச்சையும் அதற்கு விரிவுரையாக இருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விளக்கங்களையும், குர்ஆனும் அறிவென்று சொல்வது அதைத்தான். யார் அதனை படித்து அதிலே தன்னுடைய வாழ்க்கையை வைக்கிறார்களோ, அந்த அறிவும் அமலும் இருக்கிறதோ அவர்களை குர்ஆன் ஆலிம் என்று குறிப்பிடுகிறது. வெறும் புத்தகம் பூச்சிகளை குர்ஆன் ஆலிம் என்று சொல்வதே கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்த அந்த சிறிய ஒரு சமுதாயம், அவர்களுடன் அநேகமாக இருந்தவர்கள் கொஞ்சமானவர்கள், கடைசி காலத்திலே இலட்சியமாக அவர்களுடைய தொகை பெருகியது. அவர்களை எப்படியான பண்புள்ளவர்களாக பழக்கினார்கள் என்று சொன்னால், எந்த ஒரு மார்க்க விடயத்தையும் எந்த ஒரு விடயத்தையும் அல்லாஹ்வுடைய விருப்பத்தை கேட்காமல் விளங்காமல் செய்யக்கூடாது. அது எந்த ஒரு விடயமாகவும் இருக்கலாம், அதிலே அல்லாஹ்வுடைய விருப்பம் என்ன, அது உதவு செய்வதாக இருக்கலாம், ஆடை அணிவதாக இருக்கலாம், தாயிற்கு உதவி செய்வதாக இருக்கலாம், ஹஜ்ஜுக்கு போவதாக இருக்கலாம், வியாபாரம் செய்வதாக இருக்கலாம், திருமணம் நடத்துவதாக இருக்கலாம், வலிமாவுடைய விருந்து கொடுப்பதாக இருக்கலாம், ஒரு வீட்டினுடைய சூழலை அமைப்பதாக இருக்கலாம், மனைவியுடன் கலைக்க வேண்டிய முறையாக இருக்கலாம், அனைத்தையும் அல்லாஹ்வுடைய விருப்பத்தை கேட்டு செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு ஆசை கொடுக்கப்பட்டதனால் உண்மையான இல்முள்ளவர்களாக சஹாபாக்கள் நடமாடினார்கள். எந்த அளவுக்கு சஹாபாக்கள் அறிவை அறிவாக படிக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள் என்றால், அந்த சஹாபாக்களில் ஒருவருடைய தாயார் சஹாபியை தேடி வருகிறார். ஹஜ்ரத் அஸ்மாவின் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், அவர்களுடைய தாய் மகளை நீண்ட நாட்களுக்கு பின்னால் சந்திக்க வருகிறார்கள். புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் அஸ்மாவுடைய தாய் வருகிறார்கள். ஹஜ்ரத் அஸ்மா யார்? சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகள், ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு சகோதரி. இருவரும் ஒரே தகப்பனின் பிள்ளைகள், ஆனால் இருவருடைய தாய்மார்களும் வித்தியாசம். சையதா ஆயிஷாவுடைய தாயார் ஒரு முஃமினான பெண், ஹஜ்ரத் அஸ்மாவுடைய தாய் முஷ்ரிக்கான பெண். முஷ்ரிக்கான நிலையிலே மகளின் உதவியை எதிர்பார்த்து தாயார் வந்திருக்கிறார்கள். நீண்ட நாட்களுக்கு பின்னால் தன்னை தேடி வந்த தாயை கண்டவுடன் ஒரு மகளுடைய உள்ளம் என்ன சொல்லும்? ஆற தழுவி அந்த தாய் எதற்காக மகளை தேடி வருவாள்? மகள் உதவி செய்வாள், மகள் என்னை பார்த்துக் கொள்வாள் என்று வருவாள். ஆனால் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் கொடுத்திருந்த அந்த அந்த விளக்கம் என்ன, காட்டி கொடுக்கப்பட்டிருந்த வழிகாட்டல் என்ன, வந்திருப்பது தாயாக இருக்கட்டும், உதவி கேட்டு வந்திருப்பது தாயாக இருக்கட்டும், இவளுக்கு உதவி செய்கின்ற விஷயத்திலேயும் அல்லாஹ்வுடைய விருப்பம் இருக்கிறதா என்று கேட்டு பார்க்கணும். தாயை வீட்டிலே நிறுத்தி வைக்கிறார்கள், வீட்டிலே அங்கே நிறுத்திவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறார்கள். கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், என்னுடைய தாயார் என்னை தேடி வந்திருக்கிறார், என்னுடைய தாயார் என்னை தேடி வந்திருக்கிறார், அப்ப அசிலு அன்ஹா, தாயுடன் சேர்ந்து பழகலாமா, தாயுக்கு உதவி செய்யலாமா? ஏன், நான் ஒரு முஸ்லீம், அவர் ஒரு முஷ்ரிக், நான் ஒரு முஸ்லீம், அவர் ஒரு முஷ்ரிக், ஈமானும் ஷிர்க்கும் அங்கே முரண்படுகிறது, தாயுக்கு உதவி செய்யலாமா? ஒரு பெண்ணுடைய மனோநிலைமை இப்படி இருந்தால் தாய்க்கு செய்கின்ற உதவியை கூட மார்க்க விளக்கத்துடன் செய்ய வேண்டும் என்ற ஒரு மனோநிலை ஹஜ்ரத் அஸ்மாவிடத்தில் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள். அவர்கள் அந்த கேள்வியை கேட்க போய் முழு உம்மத்துக்கும் ஒரு பெரிய ஒரு பாடத்தை இஸ்லாம் கற்பித்ததே. அதாவது தாய் மகளுடைய உறவு என்பது மார்க்கத்துக்கும் அப்பாற்பட்டதே. தாய் மகளுடைய உறவு என்பது மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டது. தாய் வந்திருக்கிறாளா அங்கு முஸ்லிமா முஃமினான் பார்க்க வேண்டாம். சிலி உம்மக்கி உங்களுடைய தாயை அனுசரித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்கத்தை படித்த முறை இது. அங்கே இன்னொரு பெண், அவளுக்கு வசதி இருக்கிறது, பணம் இருக்கிறது, ஜகாத் கொடுப்பதற்காக ஜகாத்துடைய பணங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறாள், பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறாள். அங்கே வருகிறார் கணவர். கணவர் வந்து சொல்லுகிறார், நீ ஊருக்கெல்லாம் ஜகாத் கொடுக்க போகிறாய், ஆனால் கணவனாகிய நான் ஊருக்கெல்லாம் கடனாளியாக இருக்கிறேன். ஒரு கணவன் எதற்காக கடன்படுவார்? அந்த மனைவியை சந்தோஷப்படுத்தத்தான். அவளுக்கு உணவு கொடுத்து, அவளுக்கு உடை கொடுத்து, அவளுக்கு நகை கொடுத்து, அவளுக்கு வீடு கொடுத்துத்தான் ஒரு கணவன் கடன்பட்டிருப்பார். மனைவியுடைய ஜகாத்திலே இருந்து அந்த கணவரான அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடன் கேட்கிறார்கள். எங்களுடைய பெண்களுக்கு நாம் கொடுத்திருக்கும் அறிவு என்ன? அவர்களை படித்தவர்கிறோம், இத்தனை ஏ எடுத்தவர்கள் என்று சொல்கிறோம், இத்தனை பாடங்களில் புலமை சித்தி வைத்தவர்கள் என்று சொல்கிறோம், ஆனால் மார்க்க அறிவில் பூஜ்யம் என்றால் அவர் அறிவில்லாதவள் என்பதுதான் குர்ஆனுடைய பார்வை. கலைகளை கொடுத்துவிட்டு அறிவு என்று பெருமை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கணவனை பார்த்து என்ன சொல்கிறார்கள்? கணவன் கேட்கிறாரே, எனக்கண்டே தன்னுடைய உயிரை பணையம் வைத்து உயிருக்கு உயிராக வாழும் எனது கணவன் கேட்கிறாரே. இல்லை, சொன்னார்கள் ஹஜ்ரத் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நான் கொடுக்க போவது ஜகாத். ஜகாத் என்பது என்னுடைய ரப்பின் உத்தரவு. ரப்புடைய உத்தரவை உங்களுடைய விருப்பத்துக்கு இயல்பாக செயல்படுத்த முடியாது. அல்லாஹுடைய ரசூலிடத்திலே கேட்பேன். கணவனுக்கு ஜகாத் கொடுக்கலாம் என்று அனுமதி தந்தால் மட்டும் உங்களுக்கு பணம் கிடைக்கும். சுபஹானல்லாஹ். அந்த பெண்களிடத்தில் இருந்த மார்க்க அறிவுடைய தேட்டம் என்னன்னு பாருங்க. மாலை நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே நிற்கிறார்கள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. ஹஜ்ரத் பிலால் உள்ளே போய் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், பல பெண்கள் மார்க்கத்தை பற்றி கேட்க வந்திருக்கிறார்கள், அதிலே ஜைனபும் வந்திருக்கிறார். ஐயூ ஜயானின் ஜைனப் என்று எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், எந்த ஜைனப் வந்திருக்கிறார்? சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இம்ராத்து இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊதுடைய மனைவி. என்ன பிரச்சனை? கணவர் ஜகாத்தை கேட்கிறார், கொடுக்கலாமா யா ரசூலல்லாஹ்? அந்த பெண்ணுடைய தேட்டம் முழு உலகத்தில் உள்ள ஃபுகஹாக்களுக்கும் அல்ல, முழு உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய ஒரு கேள்விக்கு விடையை பெற்றுக் கொடுத்தது. முழு சவாபும் அந்த ஜைனப் கபரில் இருந்து அனுபவிக்கிறார். என்ன பெற்றுக் கொண்டார்கள்? சொன்னார்கள், நாம் இன்னலகில் அஜ்ரைன், அல்லாஹ் உனக்கு இரட்டிப்பான கூலி தருவான். ஜகாத் கொடுத்ததற்கு ஒரு கூலி, ஏழையான அந்த கணவனை அனுசரித்ததற்கு ஒரு கூலி. இந்த வார்த்தையில் இருந்து ஃபுகஹாக்கள் ஒரு சட்டத்தை இயற்றுகிறார்கள். கணவனுடைய ஜகாத்தில் இருந்து மனைவிக்கு கொடுக்க முடியாது, கணவனுடைய ஜகாத்தில் இருந்து மனைவிக்கு கொடுக்க முடியாது, ஆனால் மனைவியுடைய ஜகாத்தில் இருந்து கணவனுக்கு கொடுக்கலாம். காரணம் என்ன? கணவன் மனைவிக்கு செலவழிக்க கடமைப்பட்டவன். மனைவிக்கு செலவழிப்பது அவனின் மீது பரவு. அந்த மனைவிக்கு ஜகாத்தையும் கொடுக்கலாம் என்று அனுமதித்தால் ஜகாத்தினாலே மனைவியுடைய செலவையும் அவர் கவர் பண்ணிக் கொள்வார். அதனால மனைவி கணவனுக்கு செலவழிப்பது கடமை கிடையாது. ஒரு மனைவிக்கு அவள் கணவனுக்கு செலவழிப்பது வாஜிப் இல்லை. அதனால் ஒரு தேவை வரும்போதுதான் கணவன் கேட்பார், ஆகவே கொடுக்கலாம் என்ற சட்டத்தை அறிவில் இருந்த ஆசையினால் ஹஜ்ரத் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்ட கேள்வியினால் இந்த விடயத்தை படிக்கிறார்கள். வெறும் ஜகாத்திலும் ஒரு முஹாஷரா குடும்பத்தில் தாயுடன் குழங்குகின்ற விடயத்தில் மாத்திரமல்ல, ஹஜ்ஜுக்கு ஒரு மிகப்பெரிய படை ஹிஜ்ரி பத்திலே போகிறது. ஹஜ்ஜத்துல் வதாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிரக்கணக்கான சஹாபாக்களை இணைத்துக் கொண்டு மதீனா முனவ்வராவில் இருந்து அங்கே புறப்படுகிறார்கள். எங்கே? ஸுல்ஹுலைஃபாவுக்கு. மதீனாவுடைய மீகாத், இஹ்ராம் கட்டுகின்ற இடம். சஹாபாக்கள் இஹ்ராம் கட்டுவதற்கு தயாராகிறார்கள். அந்த இடத்திலே ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிரசவிக்கிறது. யாருக்கு? ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸுக்கு. குழந்தை பிரசவித்தவுடன் நாளுக்கு மடிந்து அவர்கள் ஒன்றுமே செய்ய இயலாதவர்களை போன்று ஆகவில்லை. ஒரு துணியிலே குழந்தையை சுற்றுகின்றார்கள். உடனடியாக அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் கணவனின் மூலம் அனுப்பி வைக்கிறார்கள். சத்தம் கேட்கிறார்கள், நான் இப்பொழுது ஒரு நிஃபாசுடன் குழந்தை பேருடன் இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ், இந்த நிலையில் இஹ்ராம் செய்வது எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையை கற்பித்துக் கொடுக்கிறார்கள். முழு உலகில் உள்ள பெண்களுக்கும் ஒரு ஒரு முன் மாதிரி. அறிவு ஏதோ அறிவை அறிவாக படித்தவர்கள் சஹாபாக்கள், அறிவுக்கு முன்மாதிரியாக இருந்தவர்கள் சஹாபாக்கள். சஹாபி பெண்களிடத்தில் இந்த அளவுக்கு அல்லாஹ் ரசூலுடைய விருப்பத்தை கேட்டுத்தான் நாம் செயல்படணும் என்ற ஒரு துடிப்பு இருந்தால் ஆண்களிடத்தில் சுபஹானல்லாஹ் எப்படியான ஒரு துடிப்பு இருக்கணும். இந்த உண்மையான அறிவு மங்கியதனால் குர்ஆனினால் எதையெல்லாம் அடைய வேண்டுமோ அதை நம்மளால் அடைய முடியல. ஏன்? குர்ஆன படிக்க இல்ல. குர்ஆனுக்குள்ள என்னென்னவெல்லாம் இருக்கிறதோ அது நமக்கு தெரியாது. இதனால் சூனியக்காரனுக்கும் சாத்திரக்காரனுக்கும் ஏமாற்றுபவனுக்கும் கள்ளனுக்கும் அனைவர்களுக்கும் லட்சக்கணக்கான பணத்தை செலவழித்து நாமும் அதிலே மதிமயங்கி அழிந்து எங்களுடைய சொத்துகளையும் அழித்து நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதிலே இருந்து குர்ஆனில் இருந்து ஒரு சின்ன விஷயத்தை சொல்லுவதுதான் இன்றைய குத்பாவுடைய நோக்கம். அதுதான் குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஆயத். ஆயத்துல் குர்சி குத்பாவுடைய ஆரம்பத்திலே ஓதினோம். இந்த ஆயத்துல் குர்சியினுடைய பெருமதி என்ன, இதனை பற்றி நாம் எவ்வளவு அறிந்திருக்கிறோம். ஆயத்துல் குர்சியை சிறுவர்கள் கூட பாடமாக்கி இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆயத்துல் குர்சியில் இருக்கக்கூடிய வலுப்பம் என்ன, அதனுடைய பலம் என்ன, அதனுடைய சக்தி என்ன, இதை படிப்பதும் இல்லை, படிப்பதற்காக நேரம் கொடுப்பதும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆயத்துல் குர்சி இவ்வளவு பெரிய சிறப்பு அடைகிறது காரணம் என்ன? அந்த ஆயத்துல் குர்சியில் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவனுடைய பெருமையை பேசுகின்றான். ஆயத்துல் குர்சியின் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் ரப்புடைய அறிவு, ரப்புடைய சக்தி, ரப்புடைய குதிரத், ரப்பு கியாமத்தில் அவனுக்கு இருக்கக்கூடிய ஆளுமையின் பெருசி, வானம் பூமியினுடைய பாதுகாப்பு, அவனை விட்டு ஒரு கணமும் கூட நகர மாட்டாது என்ற முழு பலத்தையும் சக்தியையும் சொல்லக்கூடிய ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சி என்று பெயர் வைக்கப்பட்ட காரணமே அல்லாஹ்வுடைய குர்சி என்ற மஹ்லூக்கை பற்றி சொல்லப்பட்டிருப்பதனால். வஸ்யா குர்சியுஹு ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியை விடவும் விசாலமானது அவனுடைய குர்சி என்ற மஹ்லூக். இந்த வார்த்தையினால் ஆயத்துல் குர்சி என்று பெயர் வைக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஆயத்துல் குர்சியினால் துனியாவையும் அடையலாம், ஆகிராவையும் அடையலாம். துனியாவில் பல லாபங்களை பெறலாம், ஆகிராவில் மிகப்பெரிய லாபத்தை அடையலாம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாருங்கள் ஒரு மனிதருக்கு ஆயத்துல் குர்சி ஓதுவதற்கு எவ்வளவு நேரம் போகும்? ஒரு 2 நிமிடங்கள் செலவழியலாம். 5 நேர தொழுகைக்கும் பின்னால் ஓதினால் வெறும் 10 நிமிடங்கள். 24 மணி நேரத்தில் 10 நிமிடங்கள் 5 நேர தொழுகைக்கும் பின்னால் ஆயத்துல் குர்சி ஓத செலவழிக்கப்படுகிறது. எத்தனை பேர் ஓதுகிறார்கள், எத்தனை பேர் அதற்காக குந்தி இருக்கிறார்கள். அதிகமான பேர் 2வது சலாம் கொடுத்தவுடன் யாரோ கத்தியால் குத்தினது போல பாஞ்சு கொண்டு மஸ்ஜிதில் இருந்து ஓடுறத பாக்கிறோம். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஒரு ஆயத்துல் குர்சியை ஓதுவதற்கு கூட நேரம் கிடையாது. மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய பெருமதியை சொல்லுகிறார்கள். நீ வெளியில ஓடி என்ன சம்பாதிக்க போறாய்? ஒரு மாணிக்க கல்லை விற்று 10 கோடியா சம்பாதிக்க போறீங்க? கடையில போய் வியாபாரம் செய்து உடனடியாக 10 லட்சம் லாபமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுடைய சம்பாத்தியத்தினால் மறுமையில் எதனை வாங்கலாம்? ஒருவர் அந்த ஆயத்துல் குர்சி ஓதாமல் போய் ஒரு மாணிக்க கல்லை விற்று பல கோடி சம்பாதித்தார், இவருடைய கோடிதான் நாளை ஆஹிராவில் என்ன வாங்கலாம்? சுவர்க்கத்தினுடைய மாளிகையை வாங்கலாமா? சுவர்க்கத்தில் உள்ள ஒரு காணி துண்டை வாங்கலாமா? சுவர்க்கத்தில் உள்ள ஒரு மண்ணை வாங்கலாமா? சுவர்க்கத்தில் உள்ள ஒரு கல்லை வாங்கலாமா? சுவர்க்கத்தில் உள்ள ஹூர் ஐனுக்கு மகராக கொடுக்கலாமா? சஹீஹுல் புகாரியில் இருக்கிறது, இளம் வயதில் வஃபாத்தாகிய தலைமைத்துவம் கொடுத்துக் கொண்டிருந்த ஒரு கபீலாவின் தலைவர் ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஜனாஸா அடக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஅத் இப்னு முஆத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற கௌரவத்தை சொல்லுகிறார்கள். ஸஅத் இப்னு முஆத்துடைய சுவர்க்க மாளிகையை பற்றி சொல்லல, அதிலே இருக்கின்ற தங்கம் வெள்ளியிலான கற்களை பற்றி சொல்லல, மரகதத்தை பற்றி பேசவில்லை, அதில் உள்ள காணி பூமியை பற்றி பேசல, அதிலே இருக்கும் குதிரைகளை பற்றி பேசவில்லை, அதை சுற்றி ஓடக்கூடிய நான்கு வகையான ஆறுகளை பற்றி பேசவில்லை. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸஅத் இப்னு முஆத்துடைய கையில ஒரு லேஞ்சு இருக்குது, மூக்கு துடைப்பதற்கு மனிதன் பாவிக்க கூடிய ஒரு துப்பட்டி, இந்த ஒரு லேஞ்ச் இருக்கிறதே, இதனுடைய பெருமதி உலகம் உலகத்தில் உள்ள வஸ்துக்களை விட்டாலும் கொடுக்க முடியாது. இருக்கக்கூடிய இந்த ஒரு லேஞ்சினுடைய பெருமதி உலகம் உலகத்தில் உள்ள வஸ்துக்களை விட சிறந்ததாகும். புகாரி சரிவிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இவ்வளவு பெருமதியான சுவர்க்கம் கிடைக்கும் யாருக்கு? பரலான தொழுகைக்கு பின்னால் ஆயத்தில் குர்சி ஓதக்கூடியவர்களுக்கு. சஹிஹான ரிவாயத் இருக்கிறது, திருமிதியிலும் நசாயிலும் தபரானியிலும் பதியப்படுகிறது. அபு உமாமா அல்பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், யார் பரலான தொழுகைகளுக்கு பின்னால் ஆயத்தில் குர்சி ஓதுகிறாரோ, பரல தொழுகை எத்தனை இருக்கிறது? ஒரு நாளில் ஐந்து நேர தொழுகை. பரல தொழுகைக்கு பின்னால் யார் ஆயத்தில் குர்சி ஓதுகிறாரோ அவர் சுவர்க்கவாதிதான். அவர் சுவர்க்கத்துக்குள் நுழைய மரணம் தான் தடையாக இருக்கிறது. மௌத்தானால் சுவர்க்கம் லம் யம்னஹு மின் துகூலில் ஜன்னா இல்லல் மௌத், அவர் சுவர்க்கம் நுழைவதற்கு தடையாக இருப்பது மரணம் தான். இவ்வளவு பெருமதியான ஒரு சொத்தை கையிலே வைத்திருக்கிறோம், அதனை படிக்க வேண்டிய முறையில் படிக்கவில்லை, நம்பிக்கையை படிக்கவில்லை. ஹதீஸை கேட்டாலும் அந்த ஹதீஸின் சந்தோஷம், அந்த ஹதீஸினுடைய பெருமதி உள்ளத்தில் இறங்குவதற்குரிய முயற்சி செய்யவில்லை. அதனால் பெருமதியானது உள்ளத்தில் இருந்து வெளியாகி குப்பைகளும் குப்பைகளும் கழிவுகளும் துனியாவுடைய அசிங்கங்களையும் உள்ளத்தில் போட்டு நிறுத்திக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் இருந்து ஒரு பெரிய ஒரு காரி தான் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், பெரிய ஒரு காரி சாப் அவர்கள், முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவாகவே அவர்களை சந்திக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்கிறார்கள், யா அபல் முன்ஸிர், ஏ அபுல் முன்ஸிர், அவர்களுடைய மகன் முன்ஸிர், அதனால அபுல் முன்ஸிர் என்று சொன்னார்கள். அத்தஜ்ரி ஐயு ஆயத்தின் மின் கிதாபில்லாஹி மாக ஆலம், குர்ஆனில் இத்தனை ஆயத்துகளை பாடம் பண்ணி வச்சிருக்கிறீங்க, அந்த ஆயத்துகளிலே மிகவும் பலமான வலுவான ஆயத்து எது ஒன்று தெரியுமா? குர்ஆனிலே சக்தி வாய்ந்த ஒரு ஆயத்து இருக்கிறது, பலமான ஒரு ஆயத்து இருக்கிறது, அந்த ஆயத்து எது ஒன்று தெரியுமா? ஹதரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உடனடியாக பதில் சொல்லல, ஏன்? நிலைமைக்கு நிலைமை விடயங்கள் மாற முடியும், இன்று இருந்த சட்டம் நாளை மாற முடியும், அதனால் அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அந்த அறிவு அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். திரும்பவும் கேட்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சொன்னேன் ஆம், இந்த ஆயத்து தெரியுமா? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தக்ஹுதுஹு சினதும் வலா நௌம், ஆயத்துல் குர்சி தான் ஆக வலுப்பமான பலமான ஆயத். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். அந்த உபை இப்னு கஅபுடைய நெஞ்சிலே தட்டுகிறார்கள், தட்டிவிட்டு சொன்னார்கள், அறிவை உங்களுக்கு லேசாக்கட்டும், இந்த அறிவு உங்களுக்கு இலகுவாக்கப்பட்டிருக்கிறது, எது அறிவோ குர்ஆனுடைய வெளிச்சமோ அந்த அறிவை அல்லாஹ் உங்களுக்கு இலகுவாக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்தில் உபை இப்னு கஅபுக்கு துஆ செய்கின்றார்கள். அதே சம்பவத்தின் தொடர் முஸ்னத் அஹ்மதிலே பதிவாகிறது. ஷேக் அல்பானி அவர்களும் அந்த ஹதீஸை சஹீஹ் என்று உறுதிப்படுத்துகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உபை இப்னு காபை பார்த்து, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, முஹம்மதுடைய உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அந்த ரப்பின் மீது சத்தியப்பட்டு சொல்கிறேன், ஆயத்துல் குர்சியை, அந்த ஆயத்துல் குர்சிக்கு அல்லாஹ் இரண்டு உதடுகளையும் ஒரு நாவையும் கொடுத்திருக்கிறான். இன்னலஹா லிஸான வஷஃபதை, இரண்டு உதடுகளையும் நாவுகளையும் கொடுத்திருக்கிறான். அந்த ஆயத்துல் குர்சி அல்லாஹுடைய அரசுக்கு கீழால் இருந்து படைத்த நாயனை துதித்துக் கொண்டிருக்கிறது. துகத்திசுல் மலிக் இந்த சாக்கில் அரிஷ், அல்லாஹுடைய அரிசுக்கு கீழால், அரிஷ் ஒரு மஹ்லூக், அல்லாஹுடைய படைப்பு அந்த மஹ்லூக்குக்கு கீழால் உட்கார்ந்து அல்லாஹுவை துதித்துக் கொண்டிருக்கிறது என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஆயத்துல் குர்சியில் சுவர்க்கம் மட்டுமா கிடைக்கும்? இல்ல, அந்த ஆயத்துல் குர்சிக்குள்ளே அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு நாமத்தை மறைத்து வைத்திருக்கிறான். என்ன நாமம்? அல் இஸ்முல் அஅ்ஸம், அல்லாஹுடைய திருநாமங்களில் வலுப்பமான ஒரு நாமம் இருக்கிறது. அந்த நாமத்தையும் அல்லாஹ் ஆயத்துல் குர்சியில் மறைத்திருக்கிறான். இஸ்முல் அஅ்ஸம் எது என்பதில் உலமாக்களுக்கு இடையில் கடுமையான கருத்து வேற்றுமை இருக்கிறது. சிலர் அல்லாஹ் என்று சொல்கிறார்கள், பலவிதமான கருத்துகள் இருக்கிறது. ஆனால் சில ஹதீஸ்களின் பிரகாரம் அந்த ஆயத்துல் குர்சி உள்ளேதான் இந்த இஸ்முல் அஅ்ஸம் பதிவாக இருக்கிறது. இஸ்முல் அஅ்ஸமினுடைய சிறப்பு என்ன? யார் துஆ செய்யும் போது இஸ்முல் அஅ்ஸமை சேர்த்துகிறாரோ அந்த துஆ நிச்சயமாக கபூலாகும். இஸ்முல் அஅ்ஸம் கேட்கப்படுகின்ற துஆ நிச்சயமாக கபூலாகும். இங்கே பதிவாகிறது, இப்னு மாஜாவிலே பதிவாகிறது. ஷேக் அல்பானி அவர்களும் இந்த ஹதீஸை உறுதிப்படுத்துகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய மகத்தான திருநாமம் குர்ஆனின் மூன்று சூராக்களில் இருக்கிறது. இஸ்முல்லாஹில் அஅ்ஸம் ஃபி சூரி மினல் குர்ஆனி ஸலாத், குர்ஆனுடைய மூன்று சூராக்களில் அல்லாஹ்வுடைய மகத்தான திருநாமம் இருக்கிறது. ஒன்று சூரத்துல் பக்கராவி, இன்னொன்று ஆலி இம்ரானி, இன்னொன்று சூரா தாஹாவி. இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் அப்துல் ரஹ்மான் இப்னு சுஃபியான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகின்றார்கள், மூன்று சூராக்களையும் சல்லடை போட்டு தேடுறத போல தேடினான். லேசில்ல, சுமார் 600 ஆயத்துகள்ல தேடணும். சூரத்துல் பக்கராவில் 286 ஆயத்துகள், ஆலி இம்ரானில் 200 ஆயத்துகள், 486, 110 மேல் ஆயத்துகள் சூரா தாஹாவில் இருக்கிறது. 600 ஆயத்துகளை தேடி நான் கண்டுபிடித்தேன். மூன்று சூராக்களிலும் ஒன்று போல் இருக்கின்ற வார்த்தை என்ன? இங்கே சூரத்துல் பக்கராவில் ஆயத்துல் குர்சியின் ஆரம்பம் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம். சூரா ஆலி இம்ரானின் துவக்கத்தில் அதே வார்த்தை அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம். சூரா தாஹாவி வஅனத்தில் வுஜூஹுல் ஹய்யுல் கய்யூம். இந்த மூன்று சூராக்களிலும் அந்த வார்த்தை இருப்பதனால் அல் ஹய்யுல் கய்யூம் என்ற வார்த்தை தான் அங்கு குறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அந்த அறிவிப்பாளர் குறிப்பிடுகின்றார். சுவர்க்கமும் துஆவுடைய கபூலியத்தும் மட்டுமல்ல, நாம் கேட்போம், ஒரு நாட்டிலே இருக்கக்கூடிய பலமானவர் யார், நாட்டிலே உள்ள பலசாலி ஜனாதிபதி, நாட்டிலே உள்ள பலசாலி ராணுவம், குர்ஆனிலே உள்ள பலசாலி யார், குர்ஆனில் உள்ள பலசாலி ஆயத்துல் குர்சி, குர்ஆனில் உள்ள வீரன் ஆயத்துல் குர்சி. செய்யக்கூடிய பாதுகாப்பையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள் என்று பாருங்கள். பல பேருக்கும் வீடுகளில் தூங்குவதற்கு பயம், தூக்கத்திலே ஷைத்தான் என்பார்கள், தூக்கத்திலே பயம் என்பார்கள், தூக்கத்திலே ஜின் என்பார்கள், தூக்கத்தில் அது என்பார்கள், இது என்பார்கள். விசேடமாக சிறுவர்களும் பெண்களும் இப்படியான பய பீதிகளினால் பாதிக்கப்படுவது அதிகம். இந்த பயத்துக்காக எங்கெங்கேயோ எல்லாம் மனிதனுடைய கவனம் செல்கிறது, மனிதனுடைய பணம் எங்கேயோ எல்லாம் செலவழிக்கப்படுகிறது, மனிதனுடைய நம்பிக்கை சில நேரம் குஃப்ரிலும் ஷிர்கிலும் போய் விழுகிறது. எதற்காக? ஷைத்தானிலிருந்து பாதுகாக்க, ஷைத்தானிலிருந்து பாதுகாக்க, ஜின்னிலிருந்து பாதுகாக்க, பயத்திலிருந்து பாதுகாக்க. ஆனால் அறிவு சொல்லி தருகிறது, அறிவு எது? குர்ஆனும் சுன்னாவும் அறிவு. அறிவு சொல்லி தருகிறது, அங்கேயும் இங்கேயும் நீ போக தேவையில்லை, பலசாலி உன் கையில இருக்கிறான், பலசாலி உன்னுடன் இருக்கிறான், நம்பிக்கையுடன் அதனை பாவித்தால் நீ சாதிக்கலாம். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷைகுல் ரயீஸுல் முஹத்தீஸின், உலகத்தில் உள்ள ஹதீஸ் அறிவிப்பாளர்களின் நாயகன் தான் அவர்கள். ரயீஸுல் முஹத்தீஸின் அல்லது ஷைகுல் ஹதீஸ் என்பார்கள். சஹாபாக்களிலே அதிகமான ஹதீஸுகளை உம்மத்துக்கு அறிவித்தவர்கள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். புகாரி ஷரீஃபிலே பதியப்படுகிறது, ஜகாத்துல் ஃபித்ரா ரமலானுடைய காலத்தில் பெருநாளுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு உணவு திட்டம் அது. இதுவும் மிகவும் இஸ்லாம் செய்து தந்திருக்கக்கூடிய மிக ஆச்சரியமான ஒரு திட்டம். இரண்டு பெருநாட்களிலும் எல்லா ஏழைகளுடைய வீடுகளிலும் உணவு தயாராக்கப்பட வேண்டும். இஸ்லாம் அதனை விரும்புகிறது. அதற்காக முழுமையான உதவி செய்யாமல் ஒவ்வொரு உணவை கொடுக்குகிறது. மற்றதை அவர்கள் முயற்சி செய்து பெற்றுக் கொள்ளட்டும். பெருநாளிலே பிரதான உணவான அரிசி சோறு கொடுக்கப்படுகிறது. ஹஜ் பெருநாளில் மாமிசம் கொடுக்கப்படுகிறது. பிரதான உணவை அவர்கள் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். அதனால் தான் நோன்பு பெருநாளில் ஜகாத்துல் ஃபித்ர், ஹஜ் பெருநாளில் உதுஹியா, இரண்டு உணவு திட்டங்களை இஸ்லாம் வைத்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஜகாத்துல் ஃபித்ரை கூட்டாக சேர்த்து பங்கிடுகின்ற வழக்கம், பேரீத்தம் பழங்களை சஹாபாக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதனை பாதுகாக்க ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இரவு காவல் நிற்கின்றார்கள். நடு இரவிலே ஒரு கல்வனை கண்டார்கள், பேரீத்தம் பழங்களை திருடுகிறான். சஹீஹுல் புகாரியில் பதியப்படுகிறது, திருடுகின்றான், கையுமையுமாக பிடிக்கின்றார்கள். ரசூலுல்லாவிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அவன் அழுகிறான், கெஞ்சுகிறான், நான் ஒரு ஏழை என்கிறான், குடும்பம் இருக்கிறது என்கிறான், வறுமைக்காகத்தான் திருட வந்தேன் என்கிறான். பரிதாபப்பட்ட ஹஜ்ரத் அபூ ஹுரைரா நாளை வரக்கூடாது என்று எச்சரிக்கை செய்து அவனை விட்டு விடுகின்றார்கள். என்ன ஆச்சரியம், காலையில் ஃபஜ்ர் தொழுகைக்கு போகிறார்கள் சைதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் தானாகவே கேட்கின்றார்கள், மா ஃபால அஸீருக், நேற்றிரவு ஒரு கைதியை பிடிச்சீங்களே அவன் என்ன செய்தான்? இவர் சொல்லவே இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூல் தானாக கேட்கின்றார்கள், கல்வனை ஒரு கைதியாக பிடித்தீர்களே அவன் என்ன செய்தான்? யா ரசூலல்லாஹ், அவன் ஏழை என்று அழுதான், அவன் குடும்பக்காரன் என்று சொன்னான், பரிதாபத்தினால் விட்டேன். என்ன சொன்னான்? இதற்கு பிறகு வரமாட்டேன் என்று உறுதி அளித்ததனால் அவனை விட்டேன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்றிரவும் வருவான், இன்றிரவும் வருவான். ஹஜ்ரத் அபூ ஹுரைராவு குருதியாகி விட்டது அவன் வருவது. அன்றிரவும் மாட்டிக்கொண்டான், அன்றும் கெஞ்சி அழுத போது பரிதாபத்தில் விட்டார்கள். மறுநாள் காலையிலும் அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு இன்றும் வருவான் என்றார்கள். மூன்றாவது இரவும் வருகிறான், பிடித்துக் கொண்டார்கள். இதற்கு பிறகு உனக்கு மன்னிப்பு கிடையாது, உன்னை கட்டி வைத்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொடுப்பேன் என்றான். அப்பொழுது அந்த கல்வன் சொல்லுகிறான், என்னை விட்டுவிடு, நான் ஒரு விடயம் உனக்கு சொல்லி தருகிறேன். என்ன விடயம்? நான் எந்த இடத்துக்கும் வராமல் இருப்பதற்கு உள்ள பரிகாரத்தை உனக்கு சொல்லி தருகிறேன். சைதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவனிடத்திலே கேட்கிறார்கள், அது என்ன பரிகாரம், எனக்கு அதை கட்டாயமாக சொல்லித்தான். சொன்னான் அந்த கல்வன் சொல்லுகிறான், அது என்ன தெரியுமா? நீங்கள் தூங்குவதற்கு முன்னால் ஆயத்துல் குர்சி ஓதுங்கள். அல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் என்று ஆரம்பிக்க கூடிய அந்த ஆயத்துல் குர்சியை ஓதுங்கள். ஓதினால் உடனடியாக அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து எங்களுடைய தீங்கில் இருந்து பாதுகாக்க ஒரு பாதுகாவலர் நியமிக்கப்படுகிறார். காலை வரைக்கும் எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லிவிடுகின்றார். இப்பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவனை விட்டு விடுகின்றார்கள். காலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் கேட்டார்கள், நேற்றிரவு அந்த கைதுக்கு என்ன செய்தீர்கள்? யார் ரசூலல்லாஹ், அவன் இப்படி ஒரு பரிகாரம் சொன்னான், அதனால் அவனை விட்டு விட்டேன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூன்றிரவும் வந்தவன் அவன் ஒரு கல்வன் அல்ல, அவன் ஷைத்தான் வந்தான், ஷைத்தான் வந்தான். அவன் உங்களுக்கு ஷைத்தான் உண்மை பேசுறதே இல்லை, பொய்ய சொல்லி வழிகெடுக்கிறது அவனுடைய வழக்கம். ஆனால் ஸதகத்துல் ஹபீஸ் என்று அந்த கெட்டவன் உண்மையை சொல்லி இருக்கிறான். அவன் சொன்னது உண்மை, ஆயத்துல் குர்சியை ஓதினால் நிச்சயமாக அவனுக்கு வர முடியாது. இரவின் தூக்கத்தில் உள்ள ஒரு பாதுகாப்பு, நைட் செக்யூரிட்டி, இரவில் உங்களுடைய எந்த இடத்திலும் உங்களை ஜின்னாத்துகளில் இருந்து ஷைத்தான்களில் இருந்து பாதுகாக்கும் மிகப்பெரிய காவலாளிதான் குர்ஆனில் உள்ள அந்த வீரன் ஆயத்துல் குர்சி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுல் முஹத்தஸீன் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது மட்டுமல்ல, காலை மாலையில் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதும் போதும் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அடியார்களை ஆபத்துகளில் இருந்து பாதுகாக்கிறான். இதுவும் ஹதீஸ் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுனன் நசாயில் பதியப்பட்டிருக்கும் ஒரு செய்தியை ஷேக் அல்பானி அவர்கள் உறுதிப்படுத்துகின்றார்கள். உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களுக்கு நடந்த ஒரு சரித்திரத்தை சொல்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய வீட்டிலே ஒரு பெட்டி இருந்தது, ஒரு பெரிய பெட்டி, அதிலே பேரை தம்பளங்களை வைத்து நான் பாதுகாத்து வந்தேன், வீட்டு தேவைகளுக்குள்ள பேரை தம்பளம். ஆனால் நாளுக்கு நாள் அதிலிருந்து பேரித்தம்பளங்கள் குறைந்து கொண்டு போவதை உணர்ந்தேன். இதனால் ஒரு நாள் இரவு காவல் நின்றேன். அப்படியே நிற்கும் போது திடீரென்று ஒரு மிருகம் எங்களுடைய வீட்டுக்குள்ளே வருகிறது. அந்த மிருகம் எப்படி என்றால், ஒரு பக்கம் மிருகத்தை போன்று உருவம் இருந்தாலும் ஒரு பருவ வயதை அடையாத ஒரு வாலிபனை போன்றே அந்த மிருகத்தினுடைய உருவம் காட்சி அளித்தது. நான் அந்த மிருகத்துக்கு சலாம் சொன்னேன், அதுவும் சலாம் பதில் சொன்னேன். நான் இந்த உருவத்தை கண்டு ஆச்சரியம் அடைந்து கேட்டேன், நீ ஒரு ஜின்னா அல்லது ஒரு மனிதனா? நீ ஒரு ஜின்னா ஒரு மனிதனா? அது சொன்னது, நான் ஜின் இனத்தை சேர்ந்த ஒரு படைப்பு. நான் சொன்ன முன் கைகளை எனக்கு கொடு, கொஞ்சம் பாக்கணும். பனாவில் நீ எதற்கு உன்னுடைய கைய கொடு, கொஞ்சம் பிடிச்சு பாக்கணும். கைய எனக்கு கொடுத்துருச்சு, கைய பிடிச்சு பார்த்தேன், நாயுடைய முன் கால்களை போன்று அதனுடைய கை இருந்தது. நாயுடைய முன் கால்களில் எப்படி ரோமங்கள் இருக்குமோ அது போன்ற ரோமங்களும் அதனுடைய கால்களில் இருந்தது. அப்பொழுது நான் கேட்டேன், ஜிங்களுடைய உண்மையான அசலான உருவம் இதுதானா? அது சொன்னது, இல்லை, நான் ஜிங்களிலும் ரொம்ப அகோரமான பயங்கரமான ஒரு படைப்பான ஷைத்தானில் நின்றும் உள்ளவன். நான் ரொம்பவும் அவர்களிலே ரொம்ப கடுமையான ஆள். அப்பொழுது நான் கேட்டேன், நீ ஏன் எங்கள் வீட்டுக்கு வந்தாய்? அது சொன்னது, நீங்க அதிகமாக மக்களின் சதக்கா கொடுக்கிறதுக்கு விரும்புறாலாம், அதனால உங்களோட சதக்காவில் இருந்து நாங்க எடுத்தா நீங்க தேடி பார்க்க மாட்டீங்க, உங்களோட ஈத்தம்பளங்களை எடுத்தா நீங்க தேடி பார்க்க மாட்டீங்க, அதனால வந்தேன். சரி, அதுல துபையும் கேட்கிறார்கள், உன்னுடைய தீங்கில் இருந்து நாங்க தப்புறதுக்கு வழி சொல்லித்தான், உங்களில் இருந்து பாதுகாக்க வழி என்ன? அந்த ஜின் சொல்லுகிறது, ஹாதிஹில் ஆயா அல்லதி ஃபி சூரத்தில் பக்கரா, சூரத்துல் பக்கராவில் இருக்கிற இந்த ஆயத்து தெரியாதா? ஆயத்துல் குர்சி, இதுதான் எங்களுடைய கடிதங்களில் இருந்து உங்களை பாதுகாக்கும். யார் காலையில் அதனை ஓதுகிறாரோ மாலை வரைக்கும் அவர் எங்களில் இருந்து பாதுகாக்கப்படுவார். யார் மாலை நேரத்தில் ஓதுவாரோ காலை நேரம் வரைக்கும் அவர் பாதுகாக்கப்படுவார் என்று சொல்லிவிட்டு போகிறது. காலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நடந்த செய்திகளை அப்படியே சொன்னேன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சதக்கல் ஹபீஸ், கெட்ட அந்த ஜின், கெட்ட அந்த ஷைத்தான் உண்மையை பேசியிருக்கிறான் என்று ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வீரன் ஆயத்துல் குர்சி என்ற பலசாலி வெறும் சுவர்க்கத்தை மட்டும் தருவதல்ல, வெறும் ஒரு பலசாலி மட்டுமல்ல, தூக்கத்தில் பாதுகாக்கும் ஒரு காவலன் மட்டுமல்ல, காலையில் மாலையில் முழு நாட்களிலும் ஜின்னாத்துகள் ஷைத்தானுகளில் இருந்து பாதுகாக்கும் ஒரு பாதுகாவலன் மட்டும் அல்ல. எந்த அளவுக்கு சஹாபாக்கள் இதிலிருந்து பிரயோசனம் அடைந்தார்கள் என்றால், மனிதனுடைய ஞாபக மறதிக்குரிய மருந்தாகவும் அல்லாஹ் ஆயத்துல் குர்சியை வைத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு படிக்கிறார்கள் மறதி, நினைவில் வைக்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் மறதி. விசேடமாக மார்க்க விடயத்தில் ஆர்வமுள்ள பலரும் குர்ஆனை பாடமாக்க முயற்சி செய்கிறார்கள் ஆனால் சில நாட்களிலே மறந்து போகிறது. அல்லாமா தாரிமி ரஹ்மத்துல்லாஹி அலை ஹசனான இஸ்னாதுடன் பதிவு செய்கிறார்கள், முகீரத் இப்னு சுபைய் ரஹ்மஹுல்லாஹ், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மாணவர், அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் தூங்க போகும் போது சூரத்துல் பக்கராவில் உள்ள 10 ஆயத்துகளை ஓதுகிறாரோ, சூரத்துல் பக்கராவில் உள்ள 10 ஆயத்துகளை தூங்க போகும் போது ஓதுகிறாரோ, என்ன 10 ஆயத்துகள்? ஆரம்பத்தில் 4 ஆயத்துகள், ஆயத்துல் குர்சியை ஆரம்பித்து 3 ஆயத்துகள், அல்லாஹு வலியுள்ளதீன் ஆமனு வரைக்கும், கடைசியில் இன்னும் ஒரு 3 ஆயத்துகள், அவனுடைய ரசூலோடு இருக்கக்கூடிய மூன்று ஆயத்துகள், ஆரம்பத்தில் நான்கு, நடுவில் அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூமுடன் மூன்று, கடைசியில் மூன்று, மொத்தம் பத்து ஆயத்துகளை யாரு தூங்கும் போது ஓதுகிறாரோ அவருக்கு நிச்சயமாக பாடமாக்கிய குர்ஆனுடைய வசனங்கள் மறக்காதே, பாடமாக்கிய குர்ஆனுடைய வசனங்களில் அவருக்கு மறதி உண்டாகாதே. இந்த நம்பிக்கையுடன் ஓதுபவருக்கு அந்த ஆயத்தினுடைய அந்த வரக்கத்தையும் அல்லாஹ் கொடுக்கின்றான். குர்ஆனை மட்டுமல்ல அது பாதுகாக்கும், எங்களுடைய வீடுகள், கடைகள், தோட்டங்களை கூட ஆபத்துகளில் இருந்து பாதுகாக்க சக்தியுள்ள ஒரு பலசாலியாக அல்லாஹ் ஆயத்துல் குர்சியை வைத்திருக்கிறார். அல்லாமா முஹாமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஃபவாயிதிலே அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் வாயிலாக பதிவு செய்கிறார்கள். சொன்னார்கள், ஒரு மனிதர் வருகிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு சில விடயங்களை படிச்சுட்டாங்க, அது எனக்கு பிரயோஜனமாக அமையணும் என்று கேட்கிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயத்துல் குர்சியை ஓதுங்க, அந்த ஆயத்துல் குர்சி உங்களையும் பாதுகாக்கும், உங்களோட பிள்ளைகளையும் பாதுகாக்கும், உங்களோட வீடுகளையும் பாதுகாக்கும். எந்த அளவுக்கு என்றா, உங்களோட வீட்டு தோட்டத்தில் கட்டப்பட்டுள்ள சிறிய சிறிய அறைகள், இந்த அறைகளை கூட ஆபத்துகளில் இருந்து பாதுகாக்கக்கூடிய சக்தி அந்த ஆயத்துல் குர்சிக்கு இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவேதான் பொதுவாக ஹஜ்ஜுடைய கிதாபுகள் எழுதும் போது ஒரு ஹஜ்ஜாஜி அவருக்கு ஹஜ்ஜிக்கு போக வேண்டும் என்று எண்ணம் வருகிறது. அந்த எண்ணம் வந்ததில் இருந்து ஹஜ்ஜை முடித்துக் கொண்டு திரும்பி வருகின்ற வரைக்கும் உள்ள எல்லா பருவங்கள், ஷரத்துகள், சுன்னத்துகள், முடிக்கக்கூடிய காரியங்கள், ஆதாபுகளை தொகுத்து மனாசிக் என்ற பெயரில் பல ஃபுகஹாக்கள், முஹத்தீஸிகள் எழுதியிருக்கிறார்கள். இந்த நூல்களில் என்ன எழுதுகின்றார்கள், பிரயாணத்தினுடைய ஒழுங்கை எழுதுகின்றார்கள். ஒரு மனிதன் நீண்ட பிரயாணம் போகின்றான், போகும்போது குடும்பத்தை விட்டு செல்கின்றான், சொத்துக்களை விட்டு செல்கின்றான், வீட்டை விட்டு செல்கின்றான், பாதுகாப்பு யாரு, பாதுகாப்புக்கு என்ன ஏற்பாடு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்னு அபி துன்யா இந்த நூலிலே பதியப்பட்டிருக்கிறது ஹசனான இஸ்னாதுடன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் பிரயாணம் போகிறான், பிரயாணம் போகும் போதே அவனுடைய மனைவி முதல் சின்னஞ்சிறு குழந்தை வரைக்கும் உள்ளவர்களை வீட்டிலே விட்டு செல்கின்றான். என்னதான் பாதுகாப்பு ஏற்பாடு செய்தாலும் அந்த பாதுகாப்புகள் முறிக்கப்படலாம், ஆபத்துகள் வரலாம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பிரயாணத்தை ஆரம்பிக்க முன்னால ரெண்டு ரகாத்து சஃபருடைய தொழுகை தொழுகிறீங்க, இந்த தொழுகையை விடவும் பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலன் ஒன்றுமே கிடையாது. சஹாபாக்கள் சரபுகளில் இருந்து ஹஜ்ரத் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் இலாஹு ஃபில் மனாசிக்கிலே எழுதுகின்றார்கள், யார் அந்த பிரயாணத்துடைய தொழுகை முடிந்தவுடன் ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாரோ, அவர் பிரயாணம் முடிந்து வந்து பார்க்கும் போது அவருடைய குடும்பத்திலேயோ சொத்துகளிலேயோ வீட்டிலேயோ எந்த ஒரு கவலை தரும் மாற்றங்களையும் காண மாட்டார். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்துல் குர்சி என்ற வலுப்பமான இந்த சூராவில் வைத்திருக்கும் சக்திகளில் ஒரு சிலவைதான் இவை, இன்னும் பல ஏராளமான சக்திகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே அறிவு எதுவோ அந்த அறிவை அறிவாக படிப்போம், அதற்கு முன்னுரிமை கொடுப்போம், அதிலே உள்ளவைகளை வாழ்க்கையில் அமல் செய்வோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடியவைகள் அநியாயமாகாமல், வீணாகாமல், நேரங்கள் அநியாயப்படுத்தப்படாமல் பாதுகாப்பதற்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இதனை ஒரு சிறந்த வழியாக வைத்திருக்கிறான். ஆகவே இல்லாமல் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. யா அல்லாஹ், பூரா உலகத்திலும் வாழும் முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உன்னுடைய தீனை சரியாக விளங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. உன்னுடைய குர்ஆனிலிருந்து இம்மை மறுமையின் முழு லாபங்களையும் அடையும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக. இந்த குர்ஆனை கையில் எடுத்தும் லாபம் அடையாது, நஷ்டமடைந்தவர்களாக கியாமத்தில் வந்து விடாமல் நீ பாதுகாத்துருவாயாக. பூரா உலகிலிருந்தும் ஹஜ்ஜாஜிகள் உன்னுடைய வீட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அந்த ஹஜ்ஜுடைய மேலான பாக்கியங்களையும் எல்லா முஸ்லிம்களுக்கும் நீ கொடுத்தருள்வாயாக. யாரெல்லாம் ஆர்வத்துடன் ஆசையுடன் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை நசீவாக்குவாயாக. எல்லா ஹஜ்ஜாஜிகளுடைய நல்ல துஆக்களையும் கபூல் செய்வாயாக, ஹஜ்ஜிகளையும் கபூல் செய்வாயாக, அவர்களுடைய ஹஜ்ஜுடைய பிரயாணங்களை லேசாக்கி வைப்பாயாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.